وعليكم السلام ورحمه الله
وبركاته.
الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد. اما بعد، فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. انا نحن نزلنا الذكر وانا له لحافظون. وقال ايضا: لقد كان لكم في رسول الله اسوه حسنه. وقال تعالى: شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்போ சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சபையில் முன்னால் வைத்திருக்கும் பிஞ்சை உள்ளங்கள், ஹாஃபிஸ்கள் குர்ஆனை மரணம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கும் அன்பு குழந்தைகளே, அல்லாஹு தஆலா இந்த மேலான சிறப்பான பணியை கபூல் செய்து எதிர்கால இங்கு வாழ் அனைத்து குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பிக்கும் ஒரு மதரசாவாக மதரச தௌதத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இதுக்காக வேண்டி யாரெல்லாம் என்ன வகையில் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய உடல், பொருள், செல்வம், அவர்களுடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் அருளையும் கயிறையும் வரக்கத்தையும் அல்லாஹ் செறிவானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனை பாதுகாக்க ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்த இடமும் ஒரு சின்ன மதரசா தான். அதுக்கு தாரு அர்க்கம் என்று சொல்லப்படும். மக்காவில் மிக பயங்கரமான எதிர்ப்புக்கு மத்தியில், எந்த விதமான பொருளாதார வசதிகளும் இல்லாத அந்த வேளையில், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தன்னுடைய தீனை கற்றுக்கொள்ள முதல் பள்ளிக்கூடமாக மதரசாவாக உருவாக்கப்பட்டது. அர்க்கம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீடாக அமைந்தது. அங்குதான் சஹாபாக்கள் ஒன்று சேருவார்கள். குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கிக் கொண்டிருந்தன. அவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்பிப்பார்கள். அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு வந்து நபியவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக சுமார் ஒரு மாதம் ஹரம் எல்லைக்குள் அந்த காபத்துல்லாஹுடைய சூழலில் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மாத காலம் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவே இருக்கவில்லை. அவர்கள் சாப்பிட்டது, குடிப்பதற்கு வேற எதுவும் இருக்கவில்லை. ஜம்சமுடைய தண்ணீரை மாத்திரம்தான் அவர்கள் ஒரு மாதமாக குடித்து வந்தார்கள். அதனால் அவர்களுடைய உடம்புல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. நேர்மாற்றமாக உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருந்தது என்பதாக ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது. அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த மதரசாவை போய் நபியவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்கள் மேற்கொண்ட சிரமம் மிகவும் பெரும் சிரமமாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை வளர்க்கும் பொழுது அதுக்கு அஸ்திவாரம் போட்டு யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கூலியை வழங்குவதற்காக ஆரம்ப தியாகிகளை அல்லாஹ் உருவாக்குறான். இன்று இஸ்லாம் இந்த உலகில் நாலாபுரத்திலும் பரவிருக்கிறது. எங்கெல்லாம் குர்ஆனுக்கான சேவைகள் நடைபெறுகிறதோ அந்த தார் அர்க்கம்ல யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து சிரமப்பட்டு, யார் அதற்கு பணம் செலவழித்து, யாரெல்லாம் அதை பாதுகாத்து முஸ்லிம்களுடைய தேவைகளை நிறைவேற்றி குர்ஆனுடைய வழிகாட்டல்களை அவர்களுக்கு முன்வைக்க முயற்சி எடுத்தார்களோ அவர்களுக்கு இன்றும் என்றும் உலகில் நடக்கும் அனைத்து குர்ஆனுக்கான முயற்சிகளில் பங்கு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது நபி அவர்களுக்கு பெரிய இடவசதி ஒன்று இருக்கவில்லை. யதீம்களுடைய சொத்துதான் அங்கு மஸ்ஜிதாக மாற்றப்பட்டது. யதீம்கள் முன்வந்து அவர்களுடைய அந்த இடத்தை நபி அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அங்கு மஸ்ஜித் கட்டப்பட்டது. அதில் ஒரு திண்ணை தோழர்கள் என்ற அசாபு சுஃபா என்ற மாணவர்கள் ஒன்று சேருவார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 80 to 400 வரைக்கும் இருக்கும். அவர்கள் அங்கு ஒன்று சேர்ந்து மார்க்கத்தை, ஷரியத்தை, குர்ஆனுடைய திருத்தங்களை அவர்கள் செய்து கொள்வார்கள், குர்ஆனை கற்பார்கள். அந்த அந்த சூழலில் தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த மஸ்ஜித் எப்படி இருந்தது என்று சொன்னால், அது மலை பெய்ஞ்சிச்சுன்னு சொன்னா நலையக்கூடியதாக இருந்தது. பூமி அப்படி சவரியாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. சிரமத்துக்கு மத்தியில் எந்த வெளிச்சமும் இல்லாமல் 9 வருட காலமாக இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்த நிலைமையாக இருக்கும். அவர்களுக்கு சரியான ஆடை கூட இருக்க மாட்டார்கள். ஆடையும் குறைவாக, உணவும் குறைவாக, இருப்பதற்கு இடமும் மிக நெருக்கடியாக, மஸ்ஜிதும் அப்படிப்பட்ட இடமாகத்தான் அமைந்திருந்தது. கனியமான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த தீனை பாதுகாத்தவர்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால், முஹாஜிரீன்கள் என்று சொன்னால், அன்சாரிகள் என்று சொன்னால், அதில் முக்கியமான பங்களிப்பு ஏழைகள் என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏழைகளாக கஷ்டத்தில் உள்ளவர்கள், சிரமப்பட்டவர்கள், அன்றாட கூலிவேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த தீன் பணியை ஹயாத்தாக்கினான். இந்த இஸ்லாமிய தீன் உலகத்திற்கு அறிமுகமானது என்றால் அதனுடைய பங்களித்தவர்கள் யார்? பெண்களின் சுமையா ரதி அல்லாஹு அன்ஹா. இருப்பதற்கு சரியான வீடு இல்லாதவர்கள், ஊருக்கு ஊர் அவர்கள் வந்து மக்காவுக்கு வந்து சேர்ந்தவர்கள், அடிமைகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முதல் உயிரை கொடுத்த தாயங்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மிக கஷ்டத்துடன் இந்த தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். காவிர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கல்லடிப்பார்கள், அவர்களை சித்திரவதை செய்வார்கள். நபியவர்கள் அந்த இடத்தால் கடந்து செல்லும் பொழுது நபியவர்களுக்கு இந்த வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாமல் இருந்தது. குடும்பமே பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தை தருவான் என்று நபியவர்கள் அவர்களுக்கு நன்மாராயம் மட்டும் சொல்லி பொறுமையாக இருக்கும்படியாக சொன்னார்கள். இன்று நாம் உலகமெல்லாம் ஹாபிஸ்களையும் மதரசாக்களையும் நாம் காண்கிறோம் என்றால் அவர்கள் செய்த தியாகத்துடைய பிரதிபலன் தான். ஆரம்பம் இந்த ஏழைகள், அன்றாட தன்னுடைய வாழ்க்கை செலவுக்கு கஷ்டமாக உள்ளவர்கள், அவர்களுடைய தியாகத்துடைய பிரதிபலன் தான். பிலால் ரதியல்லானவர்கள் யார்? ஒரு அடிமையாக இருந்தவர்கள். அபூபக்கர் ரதியல்லானவர்கள் அவர்களை உரிமையிட்டார்கள். அடிமை என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தான் அணிந்திருக்கும் ஆடை கூட தனக்கு சொந்தமில்லாத நிலைமையில் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட வறிய கஷ்டத்தில் உள்ளவர்களை கொண்டுதான் அல்லாஹ் என்றும் இந்த தீனுக்கான அந்த அஸ்திவாரத்தை போட வைத்திருக்கிறார். தனவந்தர்கள், கோடீஸ்வரர்களை கொண்டுதான் தீனுடைய பணி நடக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் இந்த தீன் உலகத்தில் பரவிருக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு மிஸ்கீனாக மிஸ்கீன்களுடன் இருக்கக்கூடியவராக, அவர்களுடன் நாளைக்கு எழுப்பாட்டப்பட வேண்டும் என்பதாக நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். ஒரு நாள் திடுக்கிடும் ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் ஏதோ கியாமத்து வந்து விட்டதா என்று அதிர்ந்து போனார்கள். என்ன சத்தம் என்று கேட்ட பொழுது, இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு தூதை அனுப்பியிருக்கிறான், நபியே உங்களுக்கு மலக்கா நபியாகவும் ஒரு அரசராகவும் இருக்க வேண்டுமா, ஒரு நபியாகவும் ஒரு சாதாரண ஒரு மனிதராகவும் இருக்க வேண்டுமா என்று கேட்டு அனுப்பிய பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்வது என்னவென்றால், எனக்கு அரசராக இருக்க வேண்டிய தேவை இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதனாக, நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக, எனக்கு ஒருவேளை உணவு கிடைக்கும் பொழுது அதை நான் உட்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, மற்ற நேரத்தில் எனக்கு உணவு இல்லாத ஒரு நேரம் வரும் பொழுது நான் அதை சகித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்குவேன். இதுதான் எனக்குள்ள அடையாளமாக இருக்கும், இதைதான் நான் தெரிவு செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உஹதை தங்கமாக ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டிருந்தால் கொடுத்திருப்பார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை நபி அவர்கள் ஒரு நாள் தொழுகையில் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஷைத்தானுடைய ஊடுருவல் அங்கு வந்து தொழுகையை கெடுப்பதற்கு முயற்சி செய்கிறான்.
நபியவர்கள் அந்த ஷைத்தானை கட்டி வைத்தார்கள். கட்டி வைத்து காலையில் இந்த ஷைத்தானை மக்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக காண்பிப்பேன் என்று சொன்ன நபியவர்களுக்கு உள்ளத்தில் வந்தது, ஓ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகீ லி அஹத், யா அல்லாஹ் நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆட்சியை தர வேண்டும் என்றால் யாரும் அப்படி ஒரு ஆட்சியை அடைந்திருக்க கூடாது. ஜின்களுடைய அந்த சாவாசமும் எனக்கு இருக்க வேண்டும், நான் சொல்லுவதை ஜின்களும் கேட்க வேண்டும், நான் அந்த எறும்புடைய பேச்சையும் கேட்க வேண்டும். எறும்பு பேசுவதையும் உலகத்தில் நான் தான் இதுவரைக்கும் எல்லாம் கலைகளில் உள்ளவர்களை பார்த்திருக்கிறேன், யாரும் எறும்போட பேசுறத எறும்பு உடைய நகர்வை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு குர்ஆன் தபஸ்ஸம தாஹிக்கம் மின் கௌலிஹா, இந்த பிஞ்சு உள்ளங்கள் மரணம் செய்யும் குர்ஆனில் இந்த பிஞ்சு உள்ளங்களை வழிகாட்டும் நல்ல கதைகளை அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எறும்பு சொல்கிறது, எறும்பு என்ன சொல்கிறது, உங்களோட பொந்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்கள், இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை உங்களை மிரித்துவிடக் கூடாது என்று அது பேசிக்கொண்டிருக்கும் அந்த பேச்சை அல்லாஹ் சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டு அவர்கள் சிரித்து விட்டார்கள். தபஸ்தம தாஹிக்கும் இப்போதையா, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தான், ஒரு வருட காலம் அசாவை ஊந்தியவர்களாக தனக்கு அந்த தயார் செய்யப்பட்ட அந்த அறையில் அவர்கள் பார்வையாளராக ஒரு இன்ஜினியர் பார்ப்பது போல, ஒரு ஆர்கிடெக்ட் பார்க்கிறது போல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கிறது போல பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள் அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது ஒரு வருடத்துக்கு முன்பே அல்லாஹ் இவர்களுடைய ரூஹை எடுத்து விட்டான். அவர்கள் ஊண்டிக் கொண்டிருந்த அந்த அசா அது கம்பினால் செய்யப்பட்டது என்ற காரணத்தினால் அதை அளந்து பார்க்கும் பொழுது அது ஒரு வருட காலத்தில் தான் இந்த கரையன் அடைத்திருக்கிறது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் விவரித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூட ஒரு முயற்சியை செய்துவிட்டு விட்டுவிட்டார்கள். ஏன், எனக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஞாபகம் வந்தது. நபி அவர்கள் தெரிவு செய்த அந்த கஷ்டமான அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த அந்த எல்லா தெரிவையும் விட்டுவிட்டு நபி அவர்கள் தெரிவு செய்தவை ஏழைகளுடன், மிஸ்கீன்களுடன், கஷ்டமானவர்களுடன் சேர்ந்து நான் வாழ வேண்டும், அவர்களுடைய கஷ்டத்தில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவையும் ஒரு நிலைப்பாட்டையும் நபி அவர்கள் எடுத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த தெளிவும் அந்த நிலைப்பாட்டை நபி அவர்கள் எடுத்திருந்த காரணத்தினால் அனைவர்களையும் வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு சிறப்பம்சம் இருந்ததை ஒரு ஏழை வந்து சொல்ல முடியாது, இந்த மார்க்கத்தை என்னால் பின்பற்ற முடியாது என்று. என்றால் நபியவர்களுடைய ஏழ்மை, நபியவர்களுடைய கஷ்டங்கள் இதைவிட கடினமாக இருந்திருக்கும். சஹாபாக்கள் வயிற்றுல ஒரு கல்ல கட்டிருக்கிறேன் என்று சொன்னா நபியுடைய வயிற்றுல ரெண்டு கல் கட்டப்பட்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில கட்டங்களில் பூர்த்தியான ஆடை இல்லாமல் எந்த பகுதியை மாத்திரம் மறைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த பகுதியை மாத்திரம் மறைத்துக் கொண்டவர்களாக தொழுகையில் நபி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்க சாப்பிட்டு முடிஞ்சா உங்களோட கைகளை என்ன செய்வீங்க, சாப்பிட்டு முடிஞ்சா எங்களோட கைகளை நாங்கள் கழுவி கொள்வோம், சரி கழுவி கொண்டதற்கு பிறகு அதை நீங்க எப்படி தொடப்பீங்க, எங்கள்கிட்ட எங்க புடவை துண்டுகள் இருந்தது, நாங்கள் கையை தொடக்கிறதுக்கு எங்களோட கால் பாதத்தில் நாங்கள் தொடச்சு கொள்வோம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில பதிவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டம் இருந்தது, பொருளாதார நெருக்கடி இருந்தது, இது சஹாபாக்களுக்கு பொதுவாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடும் அப்படிப்பட்ட வீடாகத்தான் இருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கக்கூடியவர்கள். இந்த பிஞ்சு உள்ளங்கள் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறது, மரணம் செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கிறது என்று இந்த தாய்மார்கள் இதன் மீது அன்பு வைத்து இந்த குழந்தையை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறார்களோ, இந்த ரௌதத்துல்லாவில் சேர்த்திருக்கிறார்களோ, அவர்களுக்கும் இந்த நன்மை வந்து கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக அடுப்பு பத்தாத நாட்களும் இருந்திருக்கிறது. ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூணு பிறை நம்முடைய எப்படி கலந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மூணு குறையில் நமக்கு அந்த சாப்பாடு இருக்க மாட்டார்கள். பேரிச்சப்பழமும் கொஞ்சம் பாலுடன் அவர்களுடைய வாழ்க்கை கழியக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹான கோட்டாலா என்ன சொல்கிறார், இந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தெரிவு செய்த நபியை ஒரு பெரும் கோடீஸ்வரராக தெரிவு செய்யவில்லை, அவரை அல்லாஹ் சுப்ஹான கோட்டாலா ஒரு மலக்காகவும் ஆக்கவில்லை, ஒரு சாதாரண மனிதனாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கவில்லை. பாவம் நிறைந்த மனிதராக இருந்தா இவரும் எங்களை போல பாவம் செய்தவர் தானே என்று சொல்லுவார்கள். அவர் ஒரு மலக்காக இருந்தா இது ஒரு மலக்கல்லவா மனிதர் இல்லதானே என்று சொல்லுவார்கள். அதனால அல்லாஹ் என்ன செய்தான், இன்னமா அன பஷரு மித்லுக்கும், அல்லாஹ் என்ன உங்களை போல ஒரு மனிதராகத்தான் படைத்திருக்கிறான். ஆனால் பிரத்யேகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கு சில தன்மைகளை தந்திருக்கிறான், சில கடமைகள் அல்லாஹ் என் மீது சாத்தியிருக்கிறான், சில பொறுப்புகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹுடைய சில பாதுகாப்புகள் எனக்கு தந்திருக்கிறான், என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வே பரிசுத்தப்படுத்திருக்கிறான். ஒரு பைபாஸ் செய்தவர் எப்படி கொலஸ்ட்ரோலை விட்டும் அந்த உள்ளத்தில் இருக்கிற பிளக்ஸ விட்டும் எப்படி சுத்தமாக இருப்பாரோ, நபியவர்களுக்கு கபடம் வஞ்சகம் நயவஞ்சகம் குரோதம் வைராக்கியம் இது ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. யானைக்கும் ஒட்டகத்துக்கும் தான் வைராக்கியம் இருக்கும். மனிதன் அந்த யானை ஒட்டகை போல இருக்கக்கூடாது. யானை இருக்குதே அது வைராக்கியம் உள்ள மிருகம், ஒட்டகம் இருக்குதே அது மிகவும் பொல்லாத வைராக்கியம் உள்ளது. ஒட்டகத்தை போன்று பணிவுள்ள ஒரு மிருகத்தை உலகத்தில் காண முடியாது. மிஸ்லு ஜமலின் மக்தூமின் ஹைத்து காத இன் பாத, ஒட்டகத்தை 5 வயது பையனுடைய கையில கடிவாளத்தை குடிச்சு கொடுத்தா அவன் போகுமிடமெல்லாம் அது போய்கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு வழிபடக்கூடிய ஒரு மிருகம் என்பதாக வந்திருக்கிறது. இதனாலதான் அல்லாஹ் கேட்டுகிறான், இந்த ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, நாம் எப்படி இதை படைத்திருக்கிறோம். அதற்கு இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த நல்ல தன்மைகள் உள்ள அந்த மிருகத்தில் ஒன்றிருக்கிறது வைராக்கியம். அது வைராக்கியம் வைத்தால் யாராக இருந்தாலும் அதை முடிச்சிட்டு தான் இருக்கும். அந்த ஒட்டகத்தை போல யானையைப் போல அதே நேரத்தில் கனிவான் சகோதரர்களை பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அப்படிப்பட்ட வைராக்கியமற்ற அந்த உள்ளமாக மிக தூய உள்ளமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருந்தார். அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்தியிருந்தார். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தக்தம மின் தம்பிஹி வமா தஅக்கர், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனம் இறங்கிய பொழுது நபி அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்தது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க அழுகிறீர்கள், இதை யாரு எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு நன்மாராயத்தை ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, நபியவர்கள் வீட்டுல அடுப்பு பத்தவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன, நாங்க இந்த பசிய புரிந்து கொள்றது வருஷத்துக்கு ஒரு முறை சரியாக நோம்பு நோக்கும் பொழுதுதான். அந்த நேரம் தான் கடுமையான சூடாக இருந்த தாகம் விளங்கும், இல்லை என்றால் அதனுடைய பசியுடைய உணர்வு விளங்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவு செய்வதற்கு அவகாசம் கொடுத்தும் கூட அதை விட்டுவிட்டு நபியவர்கள் தெரிவு செய்தது. அப்படி தெரிவு செய்த நபியவர்களுடைய வீட்டில அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு அவர்கள் எழுந்து நின்றால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுடைய தொழுகைக்கு முன்னால் காலை நீட்டிக் கொண்டு உறங்கி விடுவார்கள். என்ன காரணம் என்றால் அந்த படுப்பதற்கு கூட இட நெருக்கடி இருந்தது. உலகத்தில் வாழக்கூடிய கஷ்டமான வீடுள்ளவர்கள் நபியவர்களுடைய இந்த பகுதியை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உள்ளத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். யாழ்லா, நீ எனக்கு ஒரு சின்ன வீடு தந்திருந்தாலும் அந்த வீட்டுள்ளுக்கு எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீ தந்திருக்கிறியே, உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் உள்ளங்களாக அந்த பிஞ்சு குழந்தைகளையும் அந்த கணவனும் மனைவியும் ஒரு சிறிய வீட்டில் படுத்துக் கொண்டு சிரமம் படக்கூடிய நேரத்தில் சில மனிதர்களுக்கு தனக்கு மலம் கழிப்பதற்கு சிறுநீர் கழிப்பதற்கு கூட இடவசதி இல்லாத நேரத்தில் எங்களுடைய தாய்மார்களின் தாயான நபியுடைய மனைவியான ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் என்று அழைக்கப்படும் அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு டாய்லெட் போறதுக்கு சில நேரம் சில மைல் தூரமும் அவர்கள் நடந்து போவார்களாம். கண்ணியமானவர்களே, வீட்டுக்குள்ளே பிந்துதான் இது ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸை ஃபதாயில் சதகாத்தில் நீங்கள் படிக்கலாம். நபி அவர்களுடைய மனைவி மீது அவதூறு பேசினார்கள், சில தவறான வார்த்தைகளை இட்டு கட்டினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் வயதில் சின்னவர்கள், 15-16 வயதாக இருக்கும். அவர்களுக்கு இப்படி வெளியில பேசப்படுவது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் உம்மு முஸ்தா என்ற பெண்மணியை அழைத்துக் கொண்டு வெளிவாசலுக்காக வேண்டி கொஞ்சம் அந்த மதீனாவுடைய மஸ்ஜிதை தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அங்கு உம்மு முஸ்தா என்ற தாயுடைய கால் பட்டு அந்த தாய் கீழே உள்ளது. அந்த தாய் உடனே கோபத்தில் தன்னுடைய மகனை திட்டுகிறார். தைசல் மிஸ்தா, என்னுடைய மகன் மிஸ்தா அழிவுக்காகட்டும் என்று சொல்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆத்திரத்துடன் கவலையுடன் ஏன்னா உன் மகனை திட்டுகிறா என்று கேட்ட பொழுது, பொதுவாக தாய்மார்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதிதான் திட்டி விடுவது. கோபம் வரும் பொழுது அது மகனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அது சகோதராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யாரையும் திட்டிவிடும் பழக்கம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். லதசு புத்தி, நபி அவர்கள் சேவலை கூட திட்டாதீர்கள். அது யூக்கது நாயம், அது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவரை தொழுமைக்கு எதிர்பார்த்துகிறது என்று சொன்னார்கள். லதசுபுல் ஹும்மா, காய்ச்சலை திட்டாதீர்கள், உங்களுடைய பாவத்தை அது மன்னிக்க செய்கிறது. லதசுபு தஹர், காலத்தை திட்டாதீர்கள், அன தஹர், அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் காலம். உக்கல்லிபுல் லைலவன் நஹார், இரவு பகலாக நான் மாற்றுகிறேன், அதை நான் தான் செய்கிறேன். யாரையும் திட்டி எவரையும் திட்டி ஒன்றும் கிடைக்க போட மாட்டார்கள். நாம் நம்முடைய அமல்களை நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மிஸ்தா என்ற மகனை திட்டிய பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவ்வளவு நாளாக வெளியில பேசப்பட்ட செய்தி உனக்கு தெரியாதா அம்மா என்று கேட்ட பொழுதுதான் அப்பதான் திகழ்ச்சி போனார்கள், ஓடி வந்தார்கள், அழுது கொண்டு வீட்டுக்கு திரும்பினார்கள். ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வந்து அழுக ஆரம்பித்தார்கள். தாயும் தந்தையும் ஹஜரத் உம்மு ருமான் அவர்களும் ஒரு புறம் அபூபக்கர் அவர்களும் என்ன திகழ்ச்சி போய் அவர்களுக்கு தெரியும் சொல்லிக்கொள்ள என்ன நீங்க பேசாமல் இருக்கிறீங்க, நபி அவர்கள் வருகிறார்கள், பதில் கொடுங்க என்று சொல்லும் பொழுது அவர்களால் பதில் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனை பயங்கரமான சோதனையாக இருந்தது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில என்னதான் சோதனை வந்தாலும் அந்த சோதனைகள் வரும்பொழுதே எப்படி அதை அணுக வேண்டும் என்பதை வழிகாட்டிருக்கிறார்கள். ஒரு உலகத்தில சிறந்த மனிதர், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட மனிதர், அல்லாஹ் அவர்களை உலகத்தில் முதல் அல்லாஹ்வுடைய தூதர்களில் சொர்க்கத்துக்கு நுழை வைக்கக்கூடிய 120 சப்புகளில் 20 சப்புள்ள 80 சப்புள்ள நபியாக நபி அவர்களை தெரிவு செய்திருக்கிறார். மக்கள் வெள்ளமாக இருக்கும் உலகத்தில் வாழ்ந்த உம்மத்துகள் அனைத்தும் 120 சப்பில் இருப்பார்கள். நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் 80 சப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நபி அவர்கள், அந்த நபி அவர்களுக்கு எப்படியான ஒரு சோதனையா, எவ்வளவு அவர்களுக்கு கவலை இருக்கும், என்ன செய்யலாம், கொஞ்சம் கூடி மசூரா செய்யலாம், இதை மனதில் பதிய வைங்க. வீட்டுடைய பிரச்சனையாக இருக்கலாம், நாட்டுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அது அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், மதரசா மஸ்ஜிதுடைய பிரச்சனையா இருக்கலாம், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஆலோசனை செய்ய வேண்டும், ஒருவர் தீர்மானம் எடுக்க வேண்டும், அதன்படி வழிபட்டு நடக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டும் முறையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அஸ்ரத் தவக்கல் அல்லாஹ், மஷூரா செய்யுங்க, முடிவெடுத்தால் உறுதியாக இருங்க என்று சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். யாரை கூப்பிட்டு, 4 பேரை கூப்பிட்டாங்க. மஷூரா செய்யறதும் அதுக்குரியவர்களை வச்சுதான் மஷூரா செய்யணும், எல்லாரையும் வைத்து மஷூரா செய்யணும் என்றது கட்டாயமும் இல்ல, அது சாத்தியமாக போன விஷயமும் அல்ல. அந்த ஷூரா எடுக்கும் தீர்மானத்தை எல்லாரும் வழிபட வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்களாக. இப்ப செக்ரட்டரி அவர்கள் சொன்னார்கள், நீங்க நம்பி எங்களுக்கு பணத்தை தந்தீங்க, நாங்க இதை பாதுகாத்த அமானிதமாக உங்களுக்கு வச்சு தந்திருக்கிறோம், நீங்க நம்பி இந்த குழந்தைகளை எங்கள் ஒப்படைச்சிருக்கிறீங்க, நாங்க இதை செலவழிக்கிறோம், நீங்க நம்பி எங்களுக்கு இந்த பணத்தை தந்திருக்கிறீங்க, எங்கட பணத்தையே போட்டு நான் இந்த வைபவம் மருத்துவத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் பொது பணத்தில் கை வைக்கல் என்று மிக அமானுதமான ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதுதான் ஒரு வளர்ச்சிக்கு காரணமாக அமைக்கிறது. கண்ணியமானவர்களே, ஜெமியத் உலமாவும் இதே நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறது. சுனாமியாக இருக்கலாம், அல்லது அந்த பொதுவாக பிளட்டுடைய அந்த நிர்வாகமாக இருக்கலாம், வரக்கூடிய பணத்திலிருந்து எங்களுக்கும் ஒரு தொகையை எடுத்துக் கொள்வோமே என்ற நிலைப்பாடு அறவே கிடையாது. அது வரும் பணம் நேரடியாக போய் சேர வேண்டும். ஜெமியத் உலமா அதை பொது சேவைகளை எல்லா நேரத்திலும் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல. பொதுவாக பொது சேவை செய்வதற்கு நாட்டில் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் பெரிய காரியங்கள் வரக்கூடிய நேரத்தில் உம்மத்துடைய தேவைக்காக வேண்டி சுனாமி 35,000 மக்களுடைய உயிரையும் 17,000 முஸ்லிம்களும் அங்கே உயிரிழந்த பொழுது, ஷஹீதான பொழுது, நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் விதவையான பொழுது, இந்த நாட்டுடைய மக்களை வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் ஜெமியத் உலமா பொது சேவையை செய்ய வேண்டும் என்று முன் வருகிறது. அதை அந்த நேரம் பின்தங்கவில்லை. மக்களை மூலிலிருந்து வெளியேற்றினார்கள். 35,000 மக்களை 2006 ஆகஸ்ட் மாதம் 22 திகதி இரவு நேரத்தில் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஜெமியத் உலமா பணமில்லாத பொழுதும் தனவந்தர்களிடத்தில் கடன் எடுத்துக் கொண்டு அங்கு வரக்கூடிய மக்களை வழிகாட்ட வேண்டும். நாட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும். மஸ்ஜிதை மையமாக வைத்து அல்ஹம்துலில்லா அதில் மாளிகாவற்ற மக்களும் பின் தங்கக்கூடியவர்கள் அல்ல, தாராளமாகவும் தைரியமாகவும் தன்னுடைய ஒரு பணத்துடன் அவர்களும் சேவை களத்தில் இறங்கி பாடுபட்டதை அல்லாஹ் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதற்குரிய கூலியை உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களை தெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடும் ஒரு சிறிய வீடாக இருந்தது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் சொன்னா, நபி அவர்களுடைய வீட்டுடைய அந்த சிறிய இருந்த வீடு அது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். இன்னைக்கு நாங்க போய் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்களுடைய அந்த கபருக்கு சலாம் சொல்லக்குள்ள நபி அவர்களுக்கு அந்த சலாத்தை எத்தி வைக்கும் பொழுது அங்க நாங்க பார்க்க முடியும், நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சின்ன பகுதி தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த வீடாக இருக்கிறது. அந்த சிறிய வீட்டில் வாழ்ந்துதான் அவர்களை தெரிவு செய்திருந்தார்கள். இன்று இந்த குழந்தைகள் குர்ஆனை மரணம் செய்வதற்கு முன் வந்திருக்கிறார். இந்த மாளிகாவத்த பகுதியிலும் அல்ஹம்துலில்லா இந்த 10 வருஷ முயற்சியின் மூலமாக இப்படி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிர்வாக முடியும், உண்டாக்க முடியும் என்ற ஒரு ஒரு சிறப்பம்சத்தை இந்த நிர்வாகம் நமக்கு எடுத்து காத்திருக்கிறது. அல்லாஹ் இவர்களை பாதுகாக்க வேண்டும், இவர்களுடைய கைகளை அல்லாஹ் சிறப்பிக்க செய்ய வேண்டும், இவருடைய முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இங்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் எதிர்காலத்தில் ஹாபிஸ்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட தாய்மார்களை இந்த பகுதியில் உருவாக்க வேண்டும். இது ஒரு சிரமமான காரியம் அல்ல. இன்று கேட்கும் துஆவுடைய பிரதிபலனை அல்லாஹ் ஒரு நாள் வெளியாக்க தான் செய்வார். தன்னியமானவர்களே, இதுதான் முதலாவது நாம் கேட்க வேண்டிய துஆ. எப்பொழுதும் இன்றைக்கு கொழும்புல அல்ஹம்துலில்லா எதையும் நாங்கள் முன்வைக்கும் பொழுதே கொழும்புக்கு தான் முன்வைக்கிறோம். என்னுடைய அட்வர்டைஸ் விளம்பரம் அல்லது இதை அறிமுகப்படுத்தக்கூடிய சகோதர அவர்கள் இங்கு பேசும் பொழுது சொன்னார்கள், ஜெமியத் உலமா மக்தப் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது. மக்தப் என்பது அது 5 வயது குழந்தைகளை அழகான முறையில் குர்ஆனை ஓத வைக்க, 5 வயது குழந்தைகளை அரபு பேச வைக்க, 5 வயது குழந்தைகளை நபியுடைய ஹதீஸை பாடமாக்க வைக்க, 5 வயது குழந்தைகளை அந்த நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்க வைக்க, 5 வயது குழந்தைகளுடைய நம்பிக்கையை கார்ட்டூனை பார்த்து, படத்தை பார்த்து, விளம்பரங்களை பார்த்து, வீரான கதைகளை பார்த்து உள்ளங்கள் எல்லாம் பாலாகி விடுகிறது, நம்பிக்கை எல்லாம் வீராகி விடுகிறது. இந்த நிலைப்பாட்டை மாற்றுவதற்காக தான் ஜெமியத் உலமா இந்த நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் மஸ்ஜிதுகளோடு சம்பந்தப்பட்டு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அனைத்து குழந்தையும் இந்த குர்ஆனை பாடமாக்கக்கூடிய குழந்தைகளாக மாற வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி தான் அல்ஹம்துலில்லா இன்று வரைக்கும் சுமார் 3,000 குழந்தைகள் இந்த 6 மாசத்துக்குள்ள அட்மிஷன் எடுத்திருக்கிறார்கள். கலந்தர் சாஹிப் மஸ்ஜிதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு கொஞ்சம் குழந்தைகள் உள்ளதே இன்னைக்கு போய் பாருங்க, 200 குழந்தைகள் அங்கு ஓதுகிறது. 20 குழந்தைகளுக்கு ஒரு உஸ்தாது வீதம், 1.5 மணி நேரத்தில் அந்த பாடம் நடக்கிறது. சிறப்பாக இப்ப இடம் பற்றாக்குறைக்காக வேண்டி இடத்தை விஸ்தரிப்பு செய்து அங்கு கட்டிக்கொண்டும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா சிறப்பாக காரியங்கள் நடைபெறுகிறது. ஒரு சமூகத்தை உருவாக்குவோம், ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவோம், கொழும்பில் இருக்கும் இந்த கஷ்ட நிலைமைகளை போக்க வேண்டும். இதுதான் ஜமியத்துடைய கல்வி ரீதியான அந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும். 5 வயது குழந்தைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் அரபு மொழியையும் தமிழையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அல்ஹம்துலில்லா எதிர்காலத்தில் இந்த குழந்தை அது என்ன கல்வியையும் பெற்றுக்கொள்ள தகவையுள்ள குழந்தைகளாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மாலிகாவத்தையும் இதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், முன்வர வேண்டும். நாம் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவோம், முன்வருவோம். அந்த மக்தப் எப்படி இந்த எவ்வளவுடைய பகுதி நடக்கிறதோ அந்த மக்தபுடைய பகுதியும் மாலிகாவத்தையுடைய எல்லா பகுதியிலையும் இத எப்படி பார்க்கணும் என்று சொன்னா, இதுல ஆளுங்களை இன்றைக்கே பொதுவாக ஒரு காலத்துல கோழி அறுக்கிறதுக்கு அல்லது ஆடு அறுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட லெபுமார்களை போலதான் இன்றும் மக்களுடைய சிந்தனை இருக்கிறது. ஆலிம்கள் என்று சொன்னா அவர்கள் மஸ்ஜிதுக்கு அல்ஹம்துலில்லா இஷாவுடைய தொழுகையை தொழுவிக்க அந்த இமாம் அவர்கள் அழகாக ஓதினார்கள். அவருடைய கிராத் மிக இனிமையாக இருந்தது. அந்த கிராத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் ஏன் அவர் 8 வருஷமாக 10 வருடமாக ஓதியிருக்கிறார். அவருக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தா அவரும் சவுதியில போயிட்டு அரபு பேசிக்கொண்டு பல லட்சக்கணக்கான சம்பாத்தியத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். அவரை நீங்க விட்டிருந்தா ஒரு எம்பசில அல்லது எதிரை போயிட்டு அவருக்கும் வேலை செய்ய முடியும். ஆனா அவங்களோட மசிதுக்கு அவர் நேரம் கொடுத்து இருக்கிறாரே, அவருக்கும் வயல் இருக்குது, வாய் இருக்குது, அவருக்கும் குழந்தை இருக்குது, வீடு இருக்குது, அவருக்கும் செலவு இருக்குது, அவருக்கும் தேவை இருக்குது. அந்த தேவைகளை உங்களிடத்துல கையில் அவர் கேட்க மாட்டாரு. அவர் அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய உங்களுடைய இமாமாக இருக்கிறார். அவருடைய தேவை நிறைவேற்றுவது உங்களுடைய பொறுப்பாக இருக்கும். அந்த பொறுப்பை நிறைவேற்றும் பொழுதே அவருடைய தேவை சம்பூர்ணமாக நிறைவேற்றும் விதத்துல அதற்குரிய சம்பளத்தை கொடுப்பதே இது எங்களுடைய கடமையாக இருக்கும். மேலான சகோதரர்கள், இந்த நிலைப்பாடு எங்களிடத்தில் வர வேண்டும். ஓதிக் கொடுக்கக்கூடிய அந்த மாலிம் இந்த குழந்தைகளுக்கு ஓதிக் கொடுக்கும் பொழுது 50 குழந்தைகளுக்கு ஒரு மாலிம் அமைச்சா அந்த மாலிமால 50 பேரை சமாளிக்க முடியாது. மக்களுடைய இந்த முயற்சியின் மூலமாக இப்ப நாம் ஏற்பாடு செய்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகளில் இந்த முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 3000 மாணவர்கள் இதுல ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை தாராளமாக இது கூடியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் இது அதிகரித்துக் கொண்டே வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 20 மாணவர்களுக்கு ஒரு உஸ்தாத் வீதம் இந்த பயிற்சி நடக்கிறது. அந்த ஒவ்வொரு மாணவரும் 500 ரூபாய் கொடுக்கிறார். 2/7/2012 மக்தபுடைய டீடைல்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை 60ஆகவும் கிளாஸ்களுடைய எண்ணிக்கை 168ஆகவும் உஸ்தாத்மார்களுடைய எண்ணிக்கை 145ஆகவும் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 3503ஆகவும் இது 2ஆம் தேதி 7ஆம் மாசனுடைய தகவலாக இருக்கிறது. இது 6 மாச முயற்சியில அல்ஹம்துலில்லாஹ் 6 மாச முயற்சியில அல்லாஹு தஆலா செய்த ஒரு மாபெரும் கிருபையால் இந்த 3503 குழந்தைகள் இந்த முறையில் கல்வி கற்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். 100 உஸ்தாதுமார்கள் இன்றைக்கு இந்த முறையை அவர்கள் யாரும் ஒரு பயிற்சி கொடுக்காமல் இந்த கல்விக்கு வர முடியாது. 8 நாள் பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த குழந்தையும் ஒரு பெரம்பை எடுத்து அடிக்க முடியாது. குழந்தையை அடிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சைக்காலஜிக்கல் ட்ரெயினிங், குழந்தைகளை நீங்க எப்படி நடத்த வேண்டும், அன்பாக பாசத்தோட ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளை கொண்டு போடுறதாக இருந்தா பெற்றோர் பெரிய சந்தோஷப்படுறாங்க. ஏன் அந்த டீச்சர்மார்கள் அந்த குழந்தையை நடத்தும் விதம் என்று அவர்களுக்கு தப்பி கொடுத்துதான் அவர்களுடைய தவற திருத்துவார்களை தவிர அவர்களை அடிச்சு அல்ல. இது அணுகுமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்று தந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், 10 வருடம் நான் நபி அவர்களுடன் சேர்ந்திருந்து ஒரு நாளும் ஏன் செஞ்சா என்று நபி அவர்கள் என்னை அதட்டவில்லை, ஏன் செய்யவில்லை என்று நபி அவர்கள் என்னை கடிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். 10 வருடமாக பத்து வயதிலிருந்து இருபது வயது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்திருந்த நான், எனக்கு நபி அவர்கள் ஏன் செய்தார் என்று ஒரு நாளும் அலட்டியது கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். மாறாக அந்த பத்து வருடம் நபியோடு இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட துவாவை தன்னுடைய 99 வயதில் ஞாபகப்படுத்துகிறார்கள். 10 வயதில் அந்த தாயை நபி அவர்களிடத்தில் போய் ஒப்படைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த அனாதை குழந்தையை உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த உம்மு சுலைம் ஒரு விதவையாக இந்த குழந்தையை போய் ஒப்படைக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்தார்கள், கட்டி அழைத்தார்கள். அந்த குழந்தையை தன்னுடைய மகளை போன்று பார்த்தார்கள். அந்த குழந்தைக்கு நபி அவர்கள் காட்டிய வழிகாட்டல், சுபஹானல்லாஹ், நபி அவர்கள் செய்த துவா. எப்பையும் உஸ்தாதுமார்கள், மூத்தவர்கள் சிறியவர்களுக்கு துவா செய்ய வேண்டும், பத்துவா செய்யக்கூடாது. தவறு செய்யக்கூடியவர்களை திருத்துவதற்கு நல்ல முறைகளை கையாள வேண்டும். அவர்களுக்கு கடிந்து பத்துவா செய்துவிடக்கூடாது. அவர்களையும் அழைத்துக் கொண்டு தவறை தவறாக பார்த்து தவறு செய்வதை அந்த திருத்தக்கூடிய முறைதான் நபி அவர்கள் காட்டி தந்த முறை. 10 வருஷமாக அனுசரதையால் அவர்களுக்கு கிடைச்ச துவா என்ன தெரியுமா? அல்லாஹ் மக்ஃபிர் தம்பஹு வாத்தில் உம்ரஹு வபாரிக்ஃபி மாலிஹி வரிஸ்கி. யா அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், இவருக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ், இவருக்கு குழந்தை பாக்கியத்தையும் செல்வத்தையும் கொடு யா அல்லாஹ். அனுசரதையால் சொல்கிறார்கள், குழந்தை பாக்கியத்தையும் பெற்றேன் நான், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் ஏராளமான குழந்தைகளை தந்தான், அல்லாஹ் எனக்கு செல்வத்தையும் தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும், நான் 99 வயதை அடைந்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் மன்னிப்பான் நாளை கியாமத்து நாளையில் என்று நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த முறையை தான் நாம் கையாள வேண்டும். அதனால் இந்த மக்தபுடைய முயற்சியை யாரும் குறையாக நினைக்காதீங்க. 6 மாச முயற்சியில எங்கட நிபந்தனையில உண்டு, ஜமியத்துல் உலமாவுக்கு உலமாக்கல் ட்ரைனிங்க்கு ஒரு மாசத்துக்கு 40-30 உலமாக்களை ட்ரெயின் பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது. இந்த ஒரு முயற்சிக்கு மாத்திரம் எதுக்கு நாங்க அனுப்புறோம் என்று சொன்னா, நாம ஆரம்பிச்சிருக்கிறோம் கலந்தர் சாப் மசிதுல கிளாஸ் நடக்குது, 10 கிளாஸ் நடக்குதுன்னா இந்த 10 கிளாஸ்லயும் ஓதி கொடுக்கக்கூடிய மௌலைமார்கள் ஜமியத்துல்லமாவுடைய அந்த சின்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க. நீங்க முதலாவது ஏறக்குள்ள ரைட்ல அதை வாடகைக்கு எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரிய இடம் உருவாகணும், அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட பகுதியில தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சீக்கிரம் கட்டி முடிக்கணும் என்றதுக்கு துவாசிங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்ப அந்த மக்தப் நடந்து கொண்டிருக்கிற அந்த முயற்சி நடக்குது, ட்ரைனிங் நடக்குது. 8 நாள் ட்ரைனிங் இப்ப வாரக்கிழமை ஆரம்பிக்கப்பட போகிறது. திங்கக்கிழமைகள்ல அந்த ட்ரைனிங் நடக்கும். 8 நாளைக்கு சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் நடக்கும், கராத்துடைய ட்ரைனிங் நடக்கும், அந்த மக்தபுடைய பாடத்தை எப்படி நடக்கணும் என்ற ட்ரைனிங் நடக்கும், எப்படி குழந்தைகளை அன்போடு நடத்த வேண்டும் என்ற ட்ரைனிங் நடக்கும். இந்த ட்ரைனிங் இல்லாம எந்த ஒரு ஆளுமும் அனுமதிக்கப்பட மாட்டார். இதுதான் இந்த சிஸ்டம். அதே நேரத்தில் இவருக்கு இவர் இமாமாக இருக்கலாம், அது மஸ்ஜித் அவருக்கு சம்பளம் கொடுக்கும். ஆனா இவருக்கு இந்த கிளாஸ் நடத்தும் பொழுது குழந்தைகள் எல்லாம் 500-500 ரூபாய் போட்டு கிடைக்கும். அந்த 10,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் இவருக்கு கொடுக்கப்படும், 5,000 ரூபாய் மஸ்ஜிதுக்கும் வந்து சேரும். எதிர்காலம் நான் எப்படிப்பட்ட சமூகமாக மாற வேண்டும்னா, அதே நேரத்தில் அப்பதான் கண் திறக்கும் தனவந்தர்களுக்கு. நீங்க 18 புள்ள இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், 500 ரூபாய் குழந்தை சேர்க்கிறாங்க. ஆனா 2 குழந்தைகள் இருக்குது வசதி இல்லாம. அப்ப அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு இந்த நிலைப்பாட்டை கொடுப்பான், இந்த பெற்றோருக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, நான் அல்லாஹ் கிட்ட வானம் பூமி மலை நெருப்பு காற்று தண்ணீர் இரும்பு எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த ஒரு அமலை செய்யணும், அதை என்னவே நான் கொடுக்கணும் தர்மம் இந்த வீட்டுக்கு எப்படி என்று சொன்னா, இந்த வளர்க்கறத்தால கொடுக்கிறது எடுக்கிறதுக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட ரகசியமான ஜெயினுல் ஆபுதீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் அந்த நபியருடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த ஜெயினுல் ஆபுதீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் மௌத்தான அன்று அவர்களுடைய தோல் குஜத்துல இருந்த அந்த அடையாளம், அந்த அடையாளத்துல 100 வீடுகள் அழிந்தது. எங்களுக்கு இன்றைக்கு வரவேண்டிய உணவு வரவில்லை என்று அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தில் குறிப்பாட்டக்கூடிய நேரம் தான் தெரிய வந்தது. இவர்கள் தான் தன்னுடைய முதுகில தூக்கி கொண்டு போய் அந்த ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேலை வாங்கும் பொழுதே அல்லாஹ் நிச்சயமாக யாரை கொண்டும் வேலை வாங்கிக் கொள்வான். தீன பாதுகாத்து இருக்கிறார் என்று சொன்னா சஹாபாக்கள், சஹாபாக்கள் ஏழைகள், வாலிபர்கள், சிறார்கள், பெண்கள், முதியவர்கள், கஷ்டமானவர்கள், அன்றாட வசதி குறைந்தவர்கள். ஒரு வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட்டிட்டு போனா அந்த சம்பவத்தை படிக்கிறவல்லவா விளக்கு பத்த வச்சுட்டு தாய் முன்ன விளக்கு அணைச்சிருக்காங்க, குழந்தையை படுக்க போட்டுட்டாங்க, கணவனும் சாப்பிடாம விருந்தாளிக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கிறாருன்னா குர்ஆன் இந்த விஷயத்தை பாராட்டிருக்கிறது. அல்லாஹ் இதை சுட்டி காட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியெழுப்பினார்கள். அந்த சமூகம் கட்டியெழுப்பப்பட்டது. அதனால் கண்ணியமானவர்களே, நான் இன்று இங்க சொல்ல விரும்புவது ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு தீனுடைய காரியம் உலகத்தில் ஹயாத்தானதாக இருந்தால் அது கஷ்டத்தோடு தான், கஷ்டமானவர்களுடைய தியாகத்தோடு தான், அவர்களுடைய கண்ணீரோடு தான், அவர்களுடைய சிரமங்களோடு தான் இந்த தீனுடைய ஆரம்பம் இருந்தது. எங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். தேவன் இந்தியாவுடைய 135-140 வருஷத்தை அடைந்திருக்கும் ஒரு பெரிய மதரசா. அந்த மதரசாவை ஆரம்பிக்க குள்ள காசிம், மௌலானா காசிம் நானூத்வி அவர்கள் ஒரு மாணவன் மஹ்மூதுல் ஹசன் தேவந்தி அவர்களை ஒரு மாதர மரத்துக்கு கீழே வச்சுதான் மாணவனுக்கு ஒரு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கிருந்து வெளியாக இருக்கிறார், லட்சக்கணக்கான. அதனுடைய ஒரு மாணவர் தான் ஹஜரத் மௌலானா உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த மாநிலத்தைக்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள், பெரிய பள்ளியிலையும் அவர்கள் பயான் செஞ்சிருக்கிறார்கள், தயர குலத்திலையும் அவர்கள் பயான் செஞ்சிருக்கிறார்கள். பலரும் அவர்களுடைய பயானை கேட்டு வருவீங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் மதரசால தேவந்தில ஓதுற காலத்துல முழுத்திரி ஒன்று பத்து வைக்கிறதுக்கு எனக்கிட்ட பணம் இருக்க மாட்டாது. நான் என்ன செய்வேன்டா, இந்துக்களுடைய வீட்டில் நாங்க முந்தி கதவுகளை போடும் பொழுது கடைகளுக்கு ஒவ்வொரு பலகையாக தூக்கி வைப்போம். அந்த இடையில பெட்ரோல் லக்ஸ பத்த வச்சா அந்த கதவுடைய இடையில வார அந்த வெளிச்சத்துக்கு தான் வைத்து குர்ஆனை வச்சு அதுல பாடம் படிப்பாங்க. அப்படி படிச்சுட்டு வீட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு ஒரு முழுத்திரிய பத்த வச்சு வீட்டுல நான் இதுதான் படிச்சுட்டு வந்தேன் என்று தாய்க்கு சொல்லி கொடுக்க போல அந்த தாய் ஒரு துவா செஞ்சாங்களா, மகனே நீ கவலைப்படாத வாப்பா, ஒரு காலம் வரும் உலகமெல்லாம் உங்க பேச்ச கேட்பாங்க. உலகத்துல எங்க போனாலும் உமர் மௌலானா அவர்களுடைய பேச்ச கேட்காதவர்கள் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா பணம் அல்ல மேலான சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹ் பணத்தை தந்திருந்தா இந்த மதரசாக்கு தாராளமாக கொடுங்க, இந்த புள்ளியுடைய எதிர்காலத்துக்கு நல்ல செலவழிங்க. இன்று கொழும்புல இருக்கக்கூடிய ஆக பெரிய குறை என்னது, ஸ்கூல் கல்வியும் மதரசா கல்வியும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை இதுதான். மற்ற மாற்று மதத்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான முன்னேற்றம் இருக்கிறது, இவளுக்கு இந்த பலவீனம் இருக்குது, இந்த பலவீனத்தை பேசி 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 இதை நாங்கள் கழிக்க முடியாது. ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருந்தா அந்த செல்வம் உரிய இடத்துல போய் சேர வேண்டும். நான் இதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கொழும்புல எல்லா தனவந்தர்களையும் அழைத்து இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்களில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முன்வச்சு இந்த பிரச்சனைகளை இப்படிதான் தீர்க்க வேண்டும் என்று வழிகாட்டி உங்களுடைய பணத்தை நீங்க மதரசாக்கும் மசிதுக்கும் கொடுக்கிறது போல குழம்புள்ள ஸ்கூல்களுக்கும் செலவழிங்க என்று சொல்றதுக்கு எந்த நேரமும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அனைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஜும்மா ஹுத்பாக்களிலும் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அது கைரியா ஸ்கூலாக இருக்கலாம், அது மற்றவற்ற இங்கு தாருசலாமுடைய ஸ்கூலாக இருக்கலாம், மற்றவற்ற ஸ்கூல்கள் இங்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்களுடைய நிலைமைகள் மிக பரிதாபமாக இருக்கிறது. இந்த நிலைமையில் மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல மனசுல பதிவு செய்யுங்க, யாரு எந்த பணி செய்கிறார்களோ அவரோடு மோத போனோம் என்று சொன்னா துனியால ஒரு காரியமும் நடக்காது. எங்களுக்குள்ள சக்தி கேட்பதான், எங்களுடைய ஆலோசனை கேட்பதான் எங்களுக்கு சில காரியங்கள் செய்ய முடியும். அதுக்கு அப்பால் எங்களுடைய சக்திக்கு அப்பால் எதையும் எங்களுக்கு செய்ய முடியாது. அல்லாஹ் அது கடமையாக்கவும் இல்லை. யாருக்கு ஒரு செய்ய முடியாத ஒன்றை எதிர்பார்க்கிறதும் தவறாக இருக்கும். எமக்கு எது சக்திக்கு இருக்கிறதோ அதுதான் நாம் செய்ய முடியும். ஒரு சகோதரர் என்னிடத்துல வந்தார். அவர் வந்து சொன்னார், இந்த மச்சதுக்கு வெளியே மிஸ்கீன்கள் கையேந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்குள்ள சரியான கவலையாக இருக்குது, இதுக்கு என்ன சார் ஒரு வழி செய்கிறேன்னு சொன்னார். மிச்சம் நல்ல அபிப்பிராயம், எங்களால என்ன செய்யலாம் என்று நான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கூட நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். நான் ஒரு வாரத்துக்கு கூட அவரை கூப்பிட்டு சொன்னேன், நாங்கள் ஆலோசனை செய்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். கொழும்புல இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும், அது பைத்துல் மாலாக இருக்கலாம், அது ஜமாத் இஸ்லாமா இருக்கலாம், அது தௌஹீத் ஜமாத்தா இருக்கலாம், தரீக்காவை சேர்ந்ததாக இருக்கலாம், அது வையமாக இருக்கலாம், என்ன முஸ்லிம்களுடைய நிறுவனங்கள் இருக்கிறதோ இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ப்போம். ஒன்று சேர்த்து நாட்டில் கொழும்புல குறிப்பாக இந்தந்த தேவைகள் இருக்குது, இந்த தேவைகளை ஒவ்வொருவரும் பொறுப்படுங்க என்று சொல்லுவோம். முதல் கட்ட முயற்சியாக அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரன்முத்துல இப்படியான ஒரு கூட்டம் நடத்தினோம், எல்லாருக்கும் ஸ்டால் போட சொன்னோம். உங்கள் நீங்க எந்த ஃபீல்ட்ல மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை மக்களுக்கு நீங்க சொல்லுங்க என்பதை இங்குள்ள முக்கியமான மஸ்ஜிதுகள் பலரையும் அழைத்து ஒரு செமினார் ஒன்று மாதிரி நாங்கள் ரன்முத்துல ஜம்மியாவின் சார்பாக நடத்தினோம். இது ஒரு முயற்சி, ஒரு சின்ன நகர்வு. இது போன்ற நூற்றுக்கணக்கான பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒரே விமர்சனம், ஒரே பேச்சு, ஒரே தாக்கல், ஒரே நோட்டீஸ், இதை கொண்டு ஒரு சமூகம் உருவாக மாட்டார்கள். என்ன செய்ய வேண்டும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, வாங்க இருங்க உட்காருங்க, ஆலோசனைகளை சொல்லுங்க, சக்திக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கலாம், திட்டங்களை போடுங்க, ஷார்ட் டேர்முக்கு போடுங்க, லாங் டேர்முக்கு போடுங்க. இப்ப அடையலாம், கொஞ்ச நாளைக்கு பிறகு அடையலாம். சில விஷயங்களை ஆலோசனை செய்து முடிவெடுத்து எல்லாரும் களத்தில் இறங்கி பாடுபடக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பாரிய முயற்சிகள் நடக்கிறது. நான் சென்ற வாரம் ஜைனா காலேஜுக்கு அழைக்கப்பட்டேன். அது எனக்கு அழைப்பு மிக தாமதிச்சு வந்தது. ஒரு 12 மணிக்கு தான் எனக்கு தெரியும், 1 மணிக்கு இங்க நிகழ்ச்சி நடக்க போகுது என்று. அப்ப SMS ஒன்று வந்தது. 12 மணிக்கு நான் பானதுறையில உலமாக்களுடைய 40 உலமாக்கள் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையுடைய ஜமியத்துலமா, கொழும்பு மாவட்ட ஜமியத்துலமா இந்த மாசத்துல செய்த ஒரு ஆகப்பெரிய பணி, எதிர்பார்க்க முடியாத மேலான சகோதரர்களே. எனக்கு தெரியும், நான் சின்ன வயதுல கண்டில எங்களுடைய மகள்னால நான் ஓத போகும் பொழுதே சில நேரத்தில் முழு தெரியும் சாதாரண விளக்கும் பத்த வச்சு எங்களுடைய லெப்பமாமா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த காட்சியும் எனக்கு 70களில் ஞாபகத்தில் இருக்கிறது. அதே நேரம் கண்டி தக்கியா பள்ளியில இந்தியாவில இருந்துதான் ஒரு ஹாபிஸ் வருவார்கள் தெரிவிப்பதற்காக வேண்டி. கண்டில ஹாபிஸ்கள் யாருமே இருக்கல. இது போலதான் கொழும்பு பெரிய பள்ளியிலையும் இங்கு சம்மங்கோட்டை மஸ்ஜிதுடைய நிலைப்பாடும் அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 1000கணக்கான ஹாபிஸ்கள், உலக நாடெல்லாம் இலங்கையில் இருந்து ஹாபிஸ்களை கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நிலைமைகளை மாற்றிருக்கிறான். நிலைமைகளை முயற்சிகள் செய்யப்படும் பொழுது அல்லாஹ் நிலைமைகளை மாற்றுவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினார் சில வினாடிகளில் அல்லாஹ் எல்லாவற்றையும் மாற்றி விடுவான். மேலான சகோதரர்களே, அந்த நம்பிக்கையோடு நாம் முயற்சிகளை செய்யப்படுவது நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி கிடைத்துதான் ஆகும். அந்த அடிப்படையில் தான் முயற்சிகள் அல்ஹம்துலில்லாஹ் ஆலோசனைகள் செய்து ஒரு காரியத்தை நாங்கள் முன்னெடுத்து போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் நேரடியாக காண முடியும். அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்துடைய கதவுகளை திறப்பான். இந்த இந்த முயற்சி செய்யறதுக்கு நாங்கள் அங்க 40 உலமாக்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு இலங்கைக்கு வாரோம், நீங்க எங்களுக்கு ட்ரைனிங் ஒன்று நடத்துங்க, நீங்க ஹலாலை பத்தி இந்தியாவில் சரியாக ஃபார்ம் பண்ணிக்கொள்ள இயலாமல் இருக்கிறோம். இஸ்லாமிய வங்கி எங்களோட நாட்டில் இஸ்லாமிய வங்கி ஒன்று உருவாக்கப்பட்டு நல்ல நடக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். எங்களோட நாட்டில் இன்னும் இல்லாமல் இருக்கிறது பற்றி கவலைப்படுகிறோம். நாங்கள் எப்படி நீங்க செய்றீங்க என்று பார்க்க விரும்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அதுக்கு ஏற்பாடு செய்கிறோம். பானபுரையில 40 உலமாக்கள் வந்தாங்க. மிக கண்ணியப்படுத்தப்பட்டாங்க. சந்தோஷமாக துவா செஞ்சுட்டு போறாங்க. அவர்கள் வந்த நேரத்தில் நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன்னா, நாங்க உங்களுடைய மாணவர்கள், நீங்க எங்களுடைய ஆசான்கள், நாங்க உங்களிடத்துல, நீங்க தான் இந்தியாவிலிருந்து வந்து மசிதிகளையும் கட்டினீர்கள், மதரசாலையும் ஓதி கொடுத்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூடிய தரணும், அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் தந்திருக்கா, அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு சென்ற 2-3 நாளைக்கு முன்னதான் அவர்கள் விடை பெற்று போனார்கள். கன்னிமார்களே, அந்த நேரம் எனக்கு அழைப்பு வந்தது. நான் சைரா காலேஜுக்கு வந்தேன். அங்கே ஃபுர்கான் அவர்களால், சகோதரர் ஃபுர்கான் அவர்களால் ஒரு 6 கோடி ரூபா பொறுமதியான ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த அந்த நேரத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் குறிப்பிட்டில கேட்ட ஒரு பயான், அந்த பயான்ல ஸ்கூலுக்கு செலவழிக்கப்படுறதும் மார்க்கம் தான் என்று பேசப்பட்ட பயான்ல தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது என்று சொன்னார். அதனால் நாங்கள் பாசிட்டிவாக விவாதத்துக்கும் தர்க்கத்துக்கும் பிரச்சனைக்கும் குறை காண்றதுக்கும் நேரத்தை செலவழிக்காம நேராக இருந்து அல்லாஹ் தந்த அறிவையும் புத்தியையும் பயன்படுத்தி சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு என்ன செய்ய முடியும்? 10 வருஷமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக குழந்தைகளுடைய கல்விக்கு என்ன செய்யலாம் என்று முயற்சி எடுத்தோம். மௌலவிமார்களுடைய அப்பாயின்மெண்ட் அரசாங்கம் செய்யவில்லை என்பதையும் சொன்னோம், சொல்லுவோம், சொல்லிக் கொண்டிருப்போம், செய்யல் என்று சொல்லி குறை சொல்லிக் கொண்டே இருக்க மாட்டோம். மாற்று வழி என்னென்று யோசிப்போம். ஒன்றுக்குது அரசாங்கம் அரசாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, அது எங்களுடைய வேலை அல்ல. சொல்லுவோம், கண்ணியமாக சொல்லுவோம், நீங்க செய்யறது தவறு என்று சொல்கிறேன். அரசாங்கமே முஸ்லிம்களுடைய அந்த கல்விக்காக வேண்டி, குறிப்பாக முஸ்லிம்களுடைய பாடசாலைகளுடைய தேவைகள் சரியாக நிறைவேற்றப்படுவதற்குரிய வசதி வாய்ப்புகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்வோம். செய்யலையா? நாங்கள் முஸ்லிம்களை அழைத்து சொல்லுவோம், நீங்க செய்யுங்க. அரசாங்கம் அந்த இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க வீடு கட்டி கொடுக்கலையா, நீங்க கொடுக்க வேண்டும் என்ற கடமை. ஜமியத்துல்லமா சென்ற 24ஆம் திகதி தன்னுடைய ஏஜிஎம் உடைய கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்து அறிவித்திருக்கிறது நாட்டுக்கு, தலைவருக்கு, எல்லோருக்கும். ஆனா அதே நேரத்தில் அவங்க கொடுக்கிறாங்க இல்லை என்பதற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் டாய்லெட்டுக்கு போக இல்லாம கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் குமர்களையும் அந்த விதவைகளையும் இப்படி வைக்க வேண்டாம் என்றும் தனவந்தர்களுக்கும் சொல்லுவோம். உங்களுடைய சக்காரத்தை இந்த பெண்களுக்கும் இந்த ஏழைகளுக்கும் நீங்க செலவழிக்க வேண்டும், அவர்களுக்கு மன்னாரிலையும் ஒரு சின்ன வீடு கட்டி கொடுங்க என்றும் சொல்லுவோம். கன்னிமார் சகோதரர்களே, மாற்று வழி என்ன என்பதை யோசிக்கிறது உலமாக்களுடைய கடமையாக இருக்கும். உலமாக்களால் ஒரு அளவுதான் எல்லா காரியமும் செய்ய முடியும். எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டா ஒன்றுமே செய்ய இயலாத நிலவு உண்டாகும். அதனால கன்னிமார் சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு காரியத்தையும் அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் மீது அவதூறு பேசப்பட்ட பொழுது 4 பேர் தெரிவு செய்தார். அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி வச்சுட்டு அவர்கள் தூங்கிடுவாங்க. ஆடு என்ன பெரிய கதை கொண்டு இருக்குல்ல, சாதாரண அவர்கள் புடவைதான் போட்டிருந்தாங்க. ஆடு உள்ளுக்கு வந்து அந்த மாவை சாப்பிட்டுட்டு போயிட்டோம். இதுதான் அந்த பெண்ணிடத்துல நான் கண்ட குறை, ஒன்றுமே இல்லை அரசுகள்லாம். இது அவதூறு கத்துக்கிறார்கள் முனாஃபிக்கீன்கள். கனிமான சகோதரர்களே, இந்த நேரத்துல எனக்கு ஒரு செய்தி வந்தது, அதை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல அமானிதமாக மாலிகாவத்தையில ஈரான் எம்பசியும் இந்த கூட்டத்துக்கு வாராங்க. அவர் என்னுடைய மௌலவி சகோதரர் அவர் சொன்னாரு. அவர் நான் சொன்னேன், அப்படின்னா நான் இங்க வாரது கஷ்டமாக இருக்கும். ஈரான் எம்பசியோட எங்களுக்கு கோபம் இல்லை. ஈரானுக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதனால எங்களால் என்ன செய்ய முடியும் என்ற கவலையை நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய கொள்கை ஷியாக்களுடைய கொள்கை, அதே சஹாபாக்களை திட்டுவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரி செய்த பெண் அவருடைய கபரில் அத்தடிக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள். இது எங்களை யாருக்கும் சகிக்க முடியுமா? அப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்து நாடகம் நடிக்கவோ நயவஞ்சகத்தோடு நடக்கவோ எங்களால் முடியாது. தெளிவாக சொன்னோம் சமீபத்தில் ஈரான் எம்பசியில் இருக்கு, மனிதாபிமான அடிப்படையில் இந்த நாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் உதவி செய்ய அதுல எந்த தடையும் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து உதவி செய்யறாங்க தான். சுனாமி வந்த நேரம் எல்லாரும் வந்து வீடு கட்டினாங்க, யாருக்கும் தடை இல்லை. ஆனால் உங்களால் ஏற்படுற எங்களுக்கு பெரிய ஆபத்து உண்டு. அது என்னன்னா, நீங்க எங்கட ஒரு கண்ணை பொட்டையாக்குறீங்க, எங்கட ரெண்டு கண்கள். அப்படின்னா நபியுடைய குடும்பம் சஹாபாக்கள், சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் யாரையும் குறை சொல்வதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அதே நேரம் நபியுடைய குடும்பமும் சங்கையானது. நபியுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சஹாபாக்களை நீங்க திட்டி குறை சொல்லி எங்கட பிஞ்சு உள்ளங்கள்ல சஹாபாக்களை பத்தி நஞ்ச புகத்தினா அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களோட மனிதாபிமான உதவியை நாங்கள் வரவேற்போம். உங்களோட முஸ்லீம் என்று நீங்க வந்து உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு எந்த தடையும் இருக்க மாட்டாது. ஆனால் நீங்க நாங்கள் ஒற்றுமைக்கு வாரோம் என்று சொல்லி நீங்க நஞ்ச கலந்து தந்தீங்கன்னா அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க நாளைக்கு எங்களோட படம் எடுத்துட்டு மக்கள் பொதுமக்களிடத்துல போய் தவறான விளம்பரங்களை செய்வத ஒரு நாளும் நாங்கள் இதுக்கு அனுமதி தரமாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, இந்த விஷயத்துக்காக தான் இந்த நிறுவனத்தில் வேட்டுக்கொண்டோம். மாஷால்லா அவர்கள் தாராள தன்மையுடன் அதை தவிர்ந்து கொண்டதை வச்சு நாம் மிகவும் அவர்களுக்கு துவா செய்கிறோம், பாராட்டுகிறோம். எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வளங்களை வச்சு நாங்கள் செஞ்சு கொள்றதுதான் சிறப்பாக இருக்கும். யாருடைய சக்திக்கும் யாருடைய பிரபலண்டாவுக்கும் யாருடைய கொள்கைக்கும் அடிமைகளாக இருக்க ஒரு நாளும் நாங்கள் அனுமதிக்க கூடாது, அதுக்கு வழிவகுக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு நேரமாக அமைதியாக இந்த குர்ஆனுடைய இந்த சிறப்பு கண்ணியத்தை கேட்கறதுக்காக வேண்டி குழந்தைகள் கூட அழகாக அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுடைய வருகையை கபூஷிவானாக, உங்களுடைய ஒவ்வொரு வீட்டையும் அல்லாஹ் மதீனாவுடைய வீடாக மாற்றுவானாக, ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ் எதிர்காலத்தில் ஹாபிஸ்களாக அல்லாஹ் மாற்றுவானாக, ஒவ்வொரு தாயுடைய உள்ளத்திலும் அந்த பாத்திமா ரதி அல்லாஹ் அன்ஹா, அந்த உம்மு ஹக்கீம் ரதி அல்லாஹ் அன்ஹா, அந்த உம்மு சுலைம் ரதி அல்லாஹ் அன்ஹா, அந்த உம்மு வரக்கா ரதி அல்லாஹ் அன்ஹா, அந்த உம்மு ஐமன் ரதி அல்லாஹ் அன்ஹா, அந்த தாய்மார்களுக்கு இருந்த உணர்வை அல்லாஹ் கொடுப்பானாக என்று துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த உணர்வை, அந்த சிந்தனையை, அந்த பக்குவத்தை எங்களுடைய தாய்மார்களுக்கு தந்திருக்கிறான் என்பதில் எங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உங்களுக்குள்ள ஏழையான கஷ்டமான மக்களை வச்சுதான் உலகத்தில் இந்த தீனை பாதுகாத்து இருக்கிறான். உங்களுக்கு ஒன்றுதான் இந்த தீன் பாதுகாக்கப்படும். ஒரு ஏழையுடைய கண்ணீர் அல்லாஹுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய அரிசியை முசுக்கிவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் அல்லாஹ் இந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி யாரை பயன்படுத்தியிருக்கிறான்? சாதாரண மக்களை பயன்படுத்தியிருக்கிறான், ஏழைகளை பயன்படுத்தியிருக்கிறான், அந்த சஹாபாக்களை பயன்படுத்தியிருக்கிறான். சஹாபாக்கள் உடலாலும் பொருளாலும் அவர்கள் பெரும் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை நாம் மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், துவா செய்கிறோம். நபியுடைய குடும்பத்தை மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், துவா செய்கிறோம். அதே நேரத்தில் தவறான கருத்துக்களை புகற்றி முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமை என்ற போர்வையில் விசத்தை யாரும் புகத்த முயற்சி செய்யக்கூடாது என்பதையும் வேண்டிக் கொள்கிறோம். அன்றே நாம் இங்குள்ள ஈரான் எம்பசியில் இருக்கிறதை தெளிவாக சொன்னோம். ரெண்டு கண்களை போல சஹாபாக்களும் நபியுடைய குடும்பமும் நீங்க இப்ப மார்க்கத்தை பேசுறதுக்கு வந்தீங்களோ அன்றைக்குதான் நீங்க இந்த தவறான ஒவ்வொரு மதரசால இருந்தும் மாணவர்களும் உள்ள ஈரானுக்கு குர்ஆனோட கொண்டு போறேன் என்று சொல்லி அங்க வைத்து பொம்முடைய அந்த யூனிவர்சிட்டியில கல்வி கற்க வச்சு அவருடைய பிரெயின் வாஷ் பண்ணி அவரை சஹாபாக்களுக்கும் நபிக்கும் அந்த தீனுக்கும் எதிரானவர்களாக இங்க கொண்டு இறக்கிறத நாங்கள் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை நீங்க படிக்க கொடுக்கணுமா, வேறு வகையில கொடுங்க, உதவி செய்யணுமா, தாராளமாக செய்யுங்க. ஆனா அவங்களோட லேபலை போட்டு முள்ள அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அது போல தனியை கூப்பிட்டுட்டு போயிட்டு நீங்க இந்த ஏஜென்டாக இருங்க, நீங்க செய்யற இந்த முயற்சியை இந்த நாடு ஒரு நாளும் சகித்துக் கொள்ள மாட்டாங்க. என்பதையும் மிக தெளிவாக இந்த நேரத்தில் சொல்லி வைக்க விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன் மிக சிறப்பானது. இது மஸ்ஜிதுகளை கொண்டுதான் ஹயாத்தாகும். மஸ்ஜிதுகள் எந்த அளவுக்கு சிறப்பாகுமோ அந்த அளவுக்கு எங்கள் வீடுகள் சொல்லிக்கும், மஸ்ஜிதுகளை சிறப்பாக்கும் ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த மஸ்ஜிதுகள் எல்லா நேரமும் நல்லமல்களை கொண்டு சிறப்பாக வேண்டும். மஸ்ஜிதுகளில் அஞ்சமல்கள் நடக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய அமல்கள் சிறப்பிக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுல தீனுடைய பணிகள் அதிகமாக நடக்க வேண்டும். ஒவ்வொருவரும் உலமாக்களிடத்தில் கால் முடிச்சிருந்து மஸ்ஜிதுகளில் இந்த தீனுடைய விஷயத்தை நடத்த வேண்டும். முஃப்திமார்கள் இந்த மஹல்லால எப்படி உஸ்மான் முஃப்தி அவர்கள் இந்த ஹாபிதுடைய இந்த புரோகிராமை ஆரம்பித்தார்களோ அதே போல பெற்றோருடைய ஒரு கிளாஸும் இந்த மாலிமாவத்த மஸ்ஜிதுக்கு நடத்தப்பட வேண்டும். இந்த நிர்வாகத்தில் மிக பணிவாக வேண்டிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லா, ஏராளமான உலமாக்கள் இங்கு இருக்கிறார்கள். தாராளமாக இதை நீங்கள் நடத்த முடியும் என்பதை மிக பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய மக்களுக்கு, பெரியவர்களுக்கு மார்க்கம் கட்டிப்பது ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, வாரத்தில் ஒரு நாள் ஒரு பெக்குடைய கிளாஸ் என்று மஸ்ஜிதில் நடக்க வேண்டும். அதுக்கு இந்த முஸ்லிமார்கள் உலமாக்கள் தாராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் ரெண்டு பேர் பொறுப்பாக இருந்து மௌலிமார்கள் இருந்து வாரத்தில் ஒரு நாள் சில ஷாஃபி பெக்குடைய சட்ட திட்டங்கள் மக்களுக்கு சொல்லப்படும் பொழுது நிச்சயமாக அதற்கொண்டு பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த மஸ்ஜிதுகள் சிறப்பிப்போம், மதரசாக்கள் ஹயாக்காக்குவோம், இந்த ஒற்றுமையான ஒரு சமூகமாக மாறுவோம். மேலான சகோதரர்களே, ஜெமியத்துலமா சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. நான் இந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புவேன். ஜெமியத்துலமா பத்துவா கொடுக்கிறது. 170 பத்துவாக்கள் இந்த 10 வருஷத்துல சிறப்பாக 35 உலமாக்கள் இருந்து பத்துவாக்களை வழங்கியிருக்கிறது. சிசிசி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் உள்ள அனைத்து சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த அனைவர்களும் ஷியாக்களையும் காதியானிகளையும் தவிர்ந்து, காதியானை பயங்கரமானவை, ஷியாக்கள் மிக பயங்கரமானவை, இந்த ஷியாக்களையும் காதியானிகளையும் தவிர்ந்து நாங்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த அவை ஜமாத்தாக இருக்கலாம், ஜமாத் இஸ்லாமாக இருக்கலாம், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கலாம், தரீக்காக்களாக இருக்கலாம், காதிரியா, நக்ஷபந்தியா, ஷாஜரியா, அலவியா, முஸ்தபியா என்ற இந்த அமைப்புகளாக இருக்கலாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த எல்லாரும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பில் இருப்பார்கள். மோதிக்கொள்ள தேவையில்லை. எனக்கு விருப்பம் இல்லையா, நான் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களோட சண்டை சச்சரவுக்கு இந்த கொள்கைகள் ஜமாத்துகள் என்று நாம் பிரிந்துவிடக் கூடாது. இதுக்கு ஜெமியத்துலமா பாரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. யாரும் தன்னுடைய கொள்கையை திரிக்கிறதுக்கு இந்த ஜெமியத்துலமாவோட பிரகடனத்தையும் பயன்படுத்தாமல் ஒற்றுமையாக, அழகாக, பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஜெமியத்துலமாவுடைய அடுத்ததை ஹலால் இன்றைக்கு பாருங்கள். அல்ஹம்துலில்லா, ஹலால் இன்றைக்கு 185 நிறுவனங்கள் ஹலாலை பெற்றிருக்கிறது. 4500 இந்தியாவில் உள்ளவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள். பெங்களூரில் இருந்து பெரும் பெரும் உலமாக்கள் வந்திருந்தார்கள். சொன்னார்கள், எங்களுடைய குழந்தைகளாக இருந்த நீங்க இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை சாதிச்சிருக்கிறீங்க, அதனால் இவ்வளவு விசித்தப்பட்டிருக்கிறது. உங்களை நீங்க வாங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க. 40 பேர் வந்து 3 நாள்ல, 5 நாள்ல, 6 நாள்ல இருந்து நாங்கள் இவ்வளவு விஷயங்களை படிச்சு கொண்டோம் என்று அவர்கள் இதை நாங்கள் பெங்களூர்லையும் கர்நாடகாலையும் இன்னும் நாங்கள் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இதை நாங்கள் உண்டாக்குவோம் என்று சொல்லிக் கொண்டு போறார்கள். ஜெமியத்துல்லாமா ஹலாலுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறது. சும்மா கண் மூடிக்கொண்டு ஹலாலுக்கு கொடுக்கிறது கிடையாது. இது பெரிய சம்பாதிக்க கூடிய ஒரு இடமும் கிடையாது. மேலான சகோதரர்களே, எந்த நிறுவனம் அங்கு ஹலால் அறுக்கிறதோ அங்கு அறுக்கக்கூடியவர்களும் அதை கண்காணிக்கிறதுக்கும் ஆள் வைத்திருக்கிறது. ஒவ்வொன்றையும் போய் பார்க்குகிறது. அதுக்கு துறை சார்ந்தவர்களும் உலமாக்கள் விருந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள். ஒரு பாரிய முயற்சி, பல முயற்சிகள் அஹம்துலில்லா இங்கு கடைசி சென்ற மாதங்களில் இந்த மச்சிகளையும் ஹலால் சம்பந்தமான முயற்சிகள், சில பிரசன்டேஷன்கள் நடத்தப்பட்டது. அதோட புறைகள் இந்த நாட்டில் ரமதான் வரப்போகிறது. 20 திகதி புறை பார்க்க போகிறோம். புறை வருவது என்று சொன்னாலே ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லா அந்த நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது. நெகட்டிவாக சண்டைக்கு போறது இல்லை, பாசிட்டிவாக எப்படி ஒற்றுமையாகுவது என்றது யோசிக்கிறது. அதுல புறை விஷயத்தில் 5 தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இன்டர்நேஷனல் புறை அல்ல, இந்த நாட்டுக்குள்ள புற, கண்களால பாக்குறது தவிர கருவியை வச்சு பாக்குறது அல்ல. அதே நேரத்தில் சாட்சிகளை வச்சுதான் தீர்மானப்படுமே தவிர வேற மனிதர்களுடைய முறைகளை கொண்டு அல்ல. 4வதாக இன்றே புறை பார்க்க முடியாது என்று வானசாஸ்திர அடிப்படையில் அங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் யாரும் அன்றைக்கு புறப்பாத்துட்டேன் என்று சொன்னா அது அவர் மட்டும்தான் நோம்பு பிடிக்கணுமே தவிர பொதுமக்களுக்கு இது ஃபித்னாக்குரிய விஷயமா ஆக்கிரத்துக்கு மார்க்கம் அனுமதிக்க மாட்டார். ஒருவர் இந்த சந்திரன் மறைந்து விட்டது, சூரியன் அதுக்கு பிறகு உதிக்கிறது, சூரியன் மறைந்து 7 நிமிஷத்துக்கு பிறகு சந்திரன் மறைந்து விடுகிறது. இப்ப பார்க்கறதுக்குரிய சாத்தியக்கூறே கிடையாது. பார்க்க முடியாத நாள்ல நான் பார்த்தேன் என்று வந்து சொன்னா அங்கு தீர்மானம் எடுக்கப்படும். பார்க்க முடியாத நாள்ல நீங்க பார்த்திருக்கிறீங்க, உங்களோட சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நாள் யாரும் நான் நோம்பு பிடிக்க போறேன் என்று சொன்னா மக்களை போட்டு குழப்ப முடியாது. நீங்க நோம்பு பிடிச்சுக் கொள்ளலாம், உங்களோட வீட்டுக்குள்ள உங்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது மார்க்கத்தில். பொதுமக்கள் ஒரு நாளும் இந்த தீர்மானத்துக்கு வரமாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு 5 வருஷமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு நாட்டுக்கு பிற கலெண்டர் என்று அறிவிக்கப்பட்டு ஜெமித்துள்ளமா பிற கண்ட உடனே ரஜவுடைய மாதத்தை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். 30 ஏன் நாட்டில் எந்த பகுதியிலும் புறத்தென்படவில்லை. அதுக்குரிய ஏற்பாடுகள் பலராலும் செய்யப்பட்டு அதுக்குரிய கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இருந்துச்சு குறையில பிரச்சனை தீர்க்கறதுக்கு மாற்று வழி என்ன, பத்வால பிரச்சனை இருந்துச்சு மாற்று வழி என்ன, ஹலால பிரச்சனை இருந்துச்சு மாற்று வழி என்ன, சமூக சேவையில என்ன குறைபாடு இருந்துச்சு அதுக்கு மாற்று வழி என்ன. மேலான சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தையும் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அது என்னன்னா, மாற்று மதத்தவர்களோட எப்படி நாங்க அணுக வேண்டும். ஒரு பௌத்தர், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்தவர் வந்திருக்கிறார், நாங்கள் போக வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிறது. அந்த நேரத்தில் பாருங்க, எங்களை மூதாதையர்கள் நாங்கள் கண்டியிலிருந்து வருகிறோம், அல்லது கழுத்தறைக்கு போகிறோம், அல்லது காலியை நோக்கி போகிறோம், ஒரு பன்சலையில் போய் பஸ் நிப்பாட்டப்படுது, யாருமே நாங்கள் எழுப்பி நிற்கிறது இல்லை, யாருமே அந்த உண்டியலுக்கு நாங்கள் பணம் போடுவது இல்லை. இது முஸ்லிம்கள் அடையாளம், எங்களோட அடையாளம் பார்த்தான். நாங்கள் யாரும் போய் பூத்தட்டை வைக்கிறது இல்லை, எங்களுக்குரிய அடையாளம், அந்த அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போலதான் முஸ்லிம்கள் அந்நியர்களோடு பழகும் பொழுது தாராளமாக உதவி செய்யலாம். அவர்களுக்கு ரமலானுடைய காலத்தில் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஒரு பங்கு கொடுக்கலாம், எங்களுடைய விருந்துகள் அவர்களை அழைக்கலாம், அவர்களுடைய பிணங்களுக்கு நாங்கள் போகலாம், அவர்களுடைய பிணத்தோடு நாங்கள் சேர்ந்து போகலாம். ஆனால் இதனுடைய வரையறை என்ன, என்ன விஷயம் செய்ய முடியும், என்ன விஷயம் செய்ய முடியாது, அந்த வரையறையையும் ஜெமியத்துல்லாஹ் சமூக சேவை என்ற அடிப்படையில அந்த முயற்சியையும் செய்து கொண்டிருக்கிறது. மக்தப் என்ற கல்வியுடைய முயற்சியை பாடல் முயற்சியாக ஜெமியத்துல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட உலமாக்கள் இருந்து நாட்டில் உள்ள இந்த 5000 உலமாக்கள், 6000 உலமாக்களை வல்லடக்கும் ஒரு பாரிய உழைப்பை ஜெமியத்துல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறது. இதுக்காக எல்லாரும் துஆ செய்ய வேண்டும், எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறை என்று சொன்னால் மனிதன் அடிப்படையில் குறை உள்ளது. குறைகளை அழகாக ஒரு கடிதமாக அல்லது உங்களோட பேரை போட்டு அதை பேர் இல்லாமல் அனாமத கடிதங்கள் அதை டஸ்ட்பின்ல தான் போட வேண்டியதாக இருக்கும். பேரை போட்டு தைரியமாக அழகாக உங்களுடைய தவறு இப்படி இருக்குது என்று சுட்டிக்காட்டுவதுதான் மனிதாபிமானத்துடைய அடிப்படையாக இருக்கும், முஸ்லிம்களுடைய சிறந்த தன்மையாக இருக்கும், அதுதான் இஸ்லாம் வழிகாட்டு முறையாக இருக்கும். மேலான சகோதரர்களே, நாம் அல்லாவுக்கு தான் பதில் சொல்ல வேண்டும், மனிதர்களுக்கு பதில் சொல்றதல்ல. அல்லாவுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதர்களை சந்தோஷமாக வழிநடத்த வேண்டும். இது எங்களுடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதனால் ஜெமியத்துல்லாஹ் தன்னுடைய பணிகளை முடியுமான அளவு உலமாக்கள் எல்லாரும் ஒன்று பற்றி அழகான முறையில செய்யறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்களாகிய நீங்க ஒத்துழைப்பு வழங்குறீங்க, தாராளமாக கண்ணியம் வைத்திருக்கிறீங்க, உலமாக்களை மதிக்கிறீங்க, எல்லாம் மீது அன்பு வைத்திருக்கிறீங்க. அதனாலதான் இன்றைக்கு இப்படியான ஒரு காரியத்தில் இந்த இரவு நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க. வல்ல அல்லாஹ் உங்களை சேர்ந்திருக்கும் நீங்க இந்த கூடியிருக்கும் இந்த நேரத்தை அல்லாஹ் கபூல் செய்வாராக. அல்லாஹ் உங்களுடைய வருகையை கபூல் செய்வாராக. உங்களோட வீடுகளை அல்லாஹ் இந்த ரமதான்ல ரஹமத்தை கொண்டும் வரக்கத்தை கொண்டும் மன்னிப்பை கொண்டும் அல்லாஹ் நிரப்புவானாக. இங்க கூடியிருக்கக்கூடிய அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து வரக்கூடிய ரமதான் சிறப்பாக கழிக்கக்கூடிய 20 தான் பிறப்பாக்கும் நாள். அந்த 19 சவுதியில குறைந்ததுக்காக வேண்டி யாரும் விளம்பரங்கள் அதுகள் இதுகளை போட்டதுனால நாங்க யாரும் அலட்சி கொள்ள தேவையில்லை. ஜெமியத்துல்லாஹ் ஒரு கலண்டர் அறிமுகப்படுத்திருக்கிறது. அந்த கலண்டரை நீங்க ஜெமியத்துல்லாஹ் வெப்சைட்ல ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம். அதை நாங்க என்ன செய்கிறோம், பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு 300 ரூபாய் ஒரு கட்டணமாக வைத்திருக்கிறோம். யாரும் அதுக்கு போய் பே பண்ணினா உங்களுக்கு போஸ்ட்ல வரும். எப்ப பொறை காணுகிறோமோ அடுத்த நாளைக்கு நாங்க அதை ஒரு கலண்டராக அடிச்சு மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதுதான் அறிவை கொடுக்கிற முறை. பிரச்சனையில் இருந்து தீர்வத்துக்கு 5 அம்ச திட்டத்தை வச்சிருக்கிறோம், 5 தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். இன்டர்நேஷனல் உள்நாட்டு தான் கண்களை கொண்டுதான் கருவிகளை கொண்டு அல்ல, சாட்சிகளை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். இன்றைக்கு சாத்தியக்கூறு இல்லாத நாள்ல யாரும் சாத்தியம் என்று சொன்னா அவர் மட்டும்தான் நோன்புடிக்க வேண்டுமே தவிர நாம் நோன்புடிக்க மாட்டோம், தீர்மானம் எடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் யாருக்கும் கொண்டாட வேணும்டா அவர்களுக்கு கொண்டாடலாம், ஆனால் பொதுமக்களை பிரச்சனை படுத்தக்கூடாது. பொதுமக்கள் யாரை பின்பற்றணும்டா, எங்க தீர்மானம் எடுக்கப்படுகிறதோ பெரிய பள்ளி அல்ஹம்துலில்லா ஜெமீக்கிழமா ஒன்று சேர்ந்து வழிநடத்துகிறதே. இந்த விஷயங்களுக்கு துவா செய்யுங்க. ஒரு காலத்தில் இவைகள் எல்லாம் இருந்தவை அல்லா இன்றைக்கு அல்ஹம்துலில்லா எல்லாரும் ஒற்றுமையாக செய்ய வைத்திருக்கிறான். இன்னும் வளர வேண்டும், இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் சிறப்பாக வேண்டும். இதற்காக நாங்கள் உதவி வழங்க வேண்டும், துணை வழங்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாராக, ஏற்றுக்கொள்வாராக. உங்கள் அனைவர்களுடைய எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொண்டு எங்களை சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.
For more lectures, visit slhub.com.